எசேக்கியேல் அத்தியாயம் 47. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்குத் திரும்பி வரச்செய்தார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாக இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது பக்கமாக பலிபீடத்திற்குத் தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாகப் புறப்படச் செய்து என்னை வெளியிலே கிழக்கு திசைக்கு எதிரான வெளிவாசல் வரை சுற்றி நடத்திக்கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது பக்கத்திலிருந்து பாய்கிறதாக இருந்தது. அந்த மனிதன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படும்போது 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரைக் கடக்கச் செய்தார். தண்ணீர் கணுக்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரைக் கடக்கச் செய்தார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்கச் செய்தார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனிதகுமாரனே, இதைக் கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாக திரும்ப நடத்திக்கொண்டு போனார். நான் நடந்து வரும்போது இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான மரங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டுப் போய் வனாந்திர வழியாக ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதின் தண்ணீர் ஆரோக்கியமாகும். நடந்தது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் வாழும் உயிரினங்கள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மீன்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியமடைந்து பிழைக்கும். அப்பொழுது என்கேதி துவங்கி எனக்லாயிம் வரை மீன் பிடிக்கிறவர்கள் அதின் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற இடமாக இருக்கும். அதின் மீன்கள் மத்திய தரைக்கடலின் மீன்களைப் போல பல வகையான மீன்கள் ஏராளமுமாக இருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய சதுப்பு பகுதிகளும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். நதியோரமாக அதின் இக்கரையிலும் அக்கரையிலும் சாப்பிடுவதற்கான எல்லாவித மரங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் பழங்கள் கெடுவதுமில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது பழங்களை கொடுத்துக்கொண்டே இருக்கும். அவைகளின் பழங்கள் சாப்பிடுவதற்கும் அவைகளின் இலைகள் உதிர்ந்து போகாது. யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய எண்ணிக்கையின்படியே தேசத்தை சொந்தமாக்கிக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு, சகோதரனுடன் சகோதரனுக்கு சரிபங்கு உண்டாக அதை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய தகப்பன்மார்களுக்கு கொடுப்பேன் என்று நான் வாக்களித்து கொடுத்தேன். ஆகையால் உங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கிடைக்கும். தேசத்தின் எல்லையாவது வடக்கு பக்கம் மத்திய தரை சமுத்திரம் துவங்கி சேதாதுக்குப் போகிற எத்லோன் வழியாக இருக்கிற ஆமாத்தும் பேரொத்தாவும் தமஸ்குவின் எல்லைக்கும் ஆமாத்தின் எல்லைக்கும் நடுவான சிப்ராயீமும் ஆப்ரானின் எல்லையுடன் சேர்ந்த ஆத்சார் அத்திகோனுமானது. அப்படியே மத்திய தரைக் கடலிலிருந்து போகிற எல்லை ஆத்சார் ஏனானும் தமஸ்குவின் எல்லையும் வடக்கு மூலையான வடக்கும் ஆமாத்தின் எல்லையும் ஆனது. இது வடக்கு பக்கம். கிழக்கு பக்கத்தை ஆப்ரானுக்கும் தமஸ்குவுக்கும் நடுவாகவும் கீலேயாத்துக்கும் யோர்தானின் ஓரமான இஸ்ரவேல் தேசத்திற்கும் நடுவாகவும் கிழக்கு கடல் வரை இருக்கும் எல்லையாக அளிப்பீர்களாக. இது கிழக்கு பக்கம். தெற்கு மூலையான தெற்கு பக்கம் தாமார் துவங்கி காதேசிலுள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் வரை 6 வரை மத்திய தரைக்கடல் வரையாகவும் இருப்பது. இது தெற்கு மூலையான தென்புறம். மேற்கு பக்கம் அந்த எல்லை துவங்கி ஆமாத்துக்கு எதிராக வந்து சேரும் வரை இருக்கிற மத்திய தரைக்கடலே. இது மேற்கு பக்கம். இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்வீர்களாக. உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளைப் பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் அதை சீட்டு போட்டு சொந்தமாக்கிக் கொள்வீர்களாக. இவர்கள் உங்களுக்கு இஸ்ரவேல் மக்களில் பிறந்தவர்களைப் போல இருந்து உங்களுடன் இஸ்ரவேல் கோத்திரங்களின் நடுவே சொத்திற்கு உடன்படுவார்களாக அந்நியன் எந்தக் கோத்திரத்துடன் தங்கியிருக்கிறானோ அதிலே அவனுடைய சொத்தை அவனுக்குக் கொடுக்கவேண்டும் என்று யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.